செம்மல் அன்னை மணியம்மையார் அவர்களின் 46ஆம் ஆண்டு நினைவீண்டல் நினைவு நாள் கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற என்னுடைய முன்னத்தியே திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்குரைஞர் அக்கா அருள்மொழி அவர்களே, வரவேற்புரையாற்றி திராவிட இயக்கத்தின் வாரிசுகள் இத்தனை சிந்தனை தெளிவோடுதான் இருப்பார்கள் என்பதை இங்கே அனைவருக்கும் காட்டிச் சென்றிருக்கின்ற அன்பு மகளே, திராவிட மாணவர் கழகத்தினுடைய மாநில துணை செயலாளர் தொண்டரம் அவர்களே, இங்கே முன்னிலை ஏற்றிருக்கின்ற மாணவிகுவாளர்கள் இன்பக்கணி அவர்களே, பசும்பன் செந்தில்குமாரி அவர்களே, வெற்றி செல்வி அவர்களே, இறைவி அவர்களே, பூவை செல்வி அவர்களே, பண்பொழி அவர்களே, நூர்ஜஹான் அவர்களே, வளர்மதி அவர்களே, ராணி விஜயலட்சுமி, உவராணி, அஜந்தா, பவானி, பொன்னேரி செல்வி, அருணா பத்மாசுரன், சுகந்தி, நதியா, இளையராணி, லலிதா, பழனிசாமி, அன்புச்செல்வி உள்ளிட்ட தோழர்களே, தொடக்க உரையாற்றி இருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் அன்பு தங்கை மதிவதனி அவர்களே, மணியம்மையாரின் தொண்டுள்ளம் என்ற தலைப்பில் இங்கே அருமையானதொரு உரையை ஆற்றியிருக்கின்ற திமுகவினுடைய மகளிரணி மாநில சமூக ஊடக பொறுப்பாளர் மருத்துவர் அன்பு தங்கை யாழினி அவர்களே, இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற மாநில செயலாளர் திராவிட மகளிர் பாசறையினுடைய மாநில செயலாளர் வழக்குரைஞர் அன்பு தங்கை மணியம்மை அவர்களே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற மரகதமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு காரணமாக இருந்து நம்ம எல்லாம் இயக்கத்தின் வழியிலே ஐயா பெரியார் அவர்களினுடைய வழியிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாணவிகள் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்பிக்கினிய கவிஞர் அவர்களே, ஐயா பொருளாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இப்படி ஒரு வாய்ப்பினை எனக்கு தந்த தோழர் இன்பக்கணி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்க இருக்கின்ற தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணு இல்லை. அன்னை மணியம்மையார் அவர்களினுடைய நினைவு நாள் கருத்தரங்கம் என்பது ஒரு அரங்கத்திற்குள் நடைபெறக்கூடிய நடைபெற வேண்டிய ஒரு கருத்தரங்கம் இல்லை என்பது என்னுடைய ஒரு கருத்து. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கடந்த மார்ச் 8ஆம் தேதி பிரசிடென்சி காலேஜ்ல மகளிர் நாள் நிகழ்ச்சியில பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க. அந்த கல்லூரியில பேசும்போது தலைப்பு வந்து கல்லூரி முதல்வர் எனக்கு கொடுத்திருந்தது, பெண்ணின் பெருமை என்ற தலைப்புல பேசுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. முன்னாடி ஒரு 200 மாணவர்கள் மாணவிகளுக்கு மேல பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. அப்ப பேசும்போது எது பெண்ணின் பெருமை அப்படிங்கிற பேசும்போது நான் சொன்னேன், எதெல்லாம் ஒரு சுயமரியாதை உள்ள பெண் தான் பெருமைக்குரிய பெண், சுய சிந்தனை உள்ள பெண் யாரோ அவள் தான் வந்து பெருமைக்குரிய பெண், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்ப அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வருது பேசும்போது. அப்ப நான் சில பேரை உதாரணம் காக்குறேன். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார், அவருடைய தோற்றத்தை நீங்க பாத்திருக்கீங்களா, எவ்வளவு எளிமையான ஒரு தோற்றத்துல அவங்க இருப்பாங்க. அவர்களை இவ்வளவு பெரிய ஒரு தலைவராக, ஒரு இரும்பு பெண்மணியாக, உலக தலைவர்கள் எல்லாம் பாராட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்ததுக்கு காரணம் அவருடைய அழகுகள்லாம் கிடையாது, அவருடைய அந்த ஆளுமை பண்பு, அந்த அதிகாரத்தை அவர் யாருக்காக எப்படி, அதெல்லாம் இதெல்லாம் தான் காரணம். அதே மாதிரி அன்னை மணியம்மையார் அவர்களை பற்றி நான் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் கேட்கிறேன். அன்னை மணியம்மையார் அவர்களை பற்றி உங்களை யாருக்காவது தெரியுமா அப்படின்னா, தெரிஞ்சவங்க யாராவது கையெழுத்துக்குங்க, ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் பற்றி தெரிஞ்சவங்க கையெழுத்துக்குங்க நம்ம கேட்க வேண்டியது. அப்ப நான் உங்க பிள்ளைகிட்ட கேட்கிறேன், அன்னை மணியம்மையார் அவர்களை பற்றி உங்கள் யாருக்காவது தெரியுமா, தெரிஞ்சவங்க கையெழுத்துக்குங்க அப்படின்னு. ஒரே ஒரு பொண்ணு, அந்த 200 பெண்களில் ஒரே ஒரு பெண் மட்டும் தெரியும்னு சொல்லிட்டு பேசிட்டு, எனக்கு தெரிஞ்ச அநேகமா அது நம்ம குடும்பத்தை சார்ந்த பெண்கள் பெண்களாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அப்ப நான் சொன்னேன், அங்கேயே நான் சொன்னேன், இது உங்களுடைய தவறாக இருக்க வாய்ப்பு இல்லை. அன்னை மணியம்மையார் அவர்களை பொதுமக்களிடையே குறிப்பாக இயக்கம் கடந்த பெண்களிடையே கொண்டு சேர்க்காத எங்களுடைய தவறுதான் அப்படின்றத நான் சொன்னேன். எங்களுடைய பேரவை தலைவர் அண்ணன் சுபவி அவர்கள் கிட்ட கூட நான் இதை பத்தி பேசும்போது, இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், அண்ணனும் சொன்னாங்க உண்மைதான், கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம அப்படின்னு. எப்பவுமே ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வரும்போது நான் வந்து ஒப்பிச்சிருவேன், இது இதை கூட்டம் நடந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் பேசினேன், நான் பேசினது எனக்கு நினைவா இருந்துச்சு, இல்ல நான் வந்து சரியா பேசல, இதெல்லாம் சொல்லாம, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவர்கிட்ட வந்து நான் ஒப்பிச்சிருவேன். ஏன்னா அவர்கள் தான், அவர் தான் வந்து என்னுடைய முகவரி அப்படின்னு சொல்லிட்டு சமூக அரசியல் களத்துல என்னுடைய முகவரியாக நான் பேராசிரியர் சுபவி அவர்களை தான் வரித்துக் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி அக்கா அருண்மொழி அவர்கள், அக்கா ஓவியா அவர்கள், இவர்கள் எல்லோரும் தான். நான் எல்லா இடத்துலயும் அவங்கதான் என்னுடைய முன்னத்தையர் நான் சொல்லுறேன், ஆனா நான் அவர்களுடைய பின்னத்தையராக வருகிறேனா இல்லையா அப்படிங்கறத வந்து அவங்கதான் சொல்லணும். அதனால நான் ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லிடுவேன் சுபவி அவர்கிட்ட என்னென்ன பேசு சொல்லும்போது, அவரும் சொன்னார், ஆமா மணியம் யார் அவர்களை கொண்டு போய் நாம சேர்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதையேதான் இப்போ பேசும்போது தங்கை யாழினி அவர்களும் வந்து அதைதான் குறிப்பிட்டார். ஏன்னா இன்றைய பெண்களுக்கு, இந்த சூழல்ல இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக அன்னை மணியம்மையாரை பற்றி தெரிஞ்சிருக்கணும், நம்ம தெரியப்படுத்தணும். ஏன்னா ஒரு ஒரு பெண் வந்து எத்தனை தைரியமானவளாக, எத்தனை துணிச்சல் உள்ளவளாக இந்த சமூகத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு எப்ப காலையில போயிருக்காங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலாக நமக்கு முன்னாடியே நமக்கு அதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கு நாங்கெல்லாம் பேசுறோம், எங்களுடைய யூடியூப் பேஜ் எல்லாம் கேட்டீங்கன்னா அக்காவோட இருக்கட்டும், யாழினியோட யாரோ மதிவது, யார் பேச்சாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே வருகிற கமெண்ட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு மோசமா, நம்ம அது திரும்ப வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமான சொற்களால், வசை மொழிகளால் எல்லாம் வந்து வசைப்பாடுகிற போது அதையெல்லாம் எங்களால ஜஸ்ட் லைக் தான் சும்மா வந்து லெப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போக முடியுதுன்னு சொன்னா, அதற்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து விட்டு போனவர் தான் அன்னை மணியம் யாரும். அந்த துணிச்சல் மிக்க அம்மைய அரை நம்பியை, ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு அந்த துணிச்சல் தேவைப்படுது. அதே பிரசிடென்சி காலேஜ்ல எங்களுடைய கலைஞர் செய்திகளுக்காக நாங்க வந்து சிறப்பு நிகழ்ச்சி, மகளிர் நாள் நிகழ்ச்சிக்காக அந்த மாணவர்களை வைத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தணுங்கிறதுக்காக நாங்க போய் ஷூட் பண்றதுக்காக போயிருந்தோம். அப்பவே நான் சொல்லிட்டேன், எப்பவுமே பொதுவாக மகளிர் நாள் நிகழ்ச்சிகள் எங்க பேச கூட்டாலும் நான் சொல்லுவேன், கல்லூரிகளில் கூட்டும் போதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், இந்த மகளிர் நாள் நிகழ்ச்சி அப்படிங்கிறதோ கருத்தரங்கம்ன்றதோ வெறும் பெண்களை மட்டுமே வச்சு பேசக்கூடாது, பெண்கள் படிக்கிற கல்லூரிகள்ல மட்டுமே நடத்தக்கூடாது, இதை வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற கல்லூரிகள்லயாவது குறைந்தபட்சம் நடத்தணும், ஆண்கள் கிட்டதான் பேசினதை பத்தினா அப்படின்னு நான் சொல்லுவேன். அன்றைக்கு நான் அந்த கல்லூரியில பேசும் அவங்ககிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன் முதல்வர்கிட்ட, சார் ஒண்ணும் இல்ல, வெறும் பெண்களை மட்டும் இந்த நிகழ்ச்சியில உட்கார வைக்க கூடாது, பெண்கள் 15 பேர் இருந்தால் ஆண்கள் 15 பேர் கூட்டு உட்கார வைக்கணும், எங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கொடுங்க நான் கேட்டுறேன். அப்ப பேசும்போது அந்த பெண்கள் சொன்னது என்னன்னா, அதுல ஒரு பொண்ணு சொல்லுது, இந்த சமூக வலைதளங்கள்ல எங்களுக்கு பேசுறதுக்கே பயமா இருக்கு, அவ்வளவு தப்பு தப்பா வந்து பேசுறாங்க, பெண்களை வந்து அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க மேடம், இதை எல்லாத்தையும் வந்து தடுக்கணும், இதை வந்து முதலமைச்சருக்கு நாங்க ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அப்போ இந்த இடத்துல தான் நாம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, இல்லம்மா இதுல பயப்பட வேண்டியது நீ இல்ல, எங்கேயோ இருந்து தன்னை மறைத்து கொண்டு ஒருத்தன் ஒரு கையாலாகாதத்தனமான ஒரு வேலையை செய்யறான்னு சொன்னா இதுக்கு நீ ஏன் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது, இப்ப நாங்கெல்லாம் இருக்கோம்ல அப்படிங்கிறத சொல்றதை விட, எப்போ அதாவது ஒரு ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு அம்மா இப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பழிச்சொற்களை இந்த காலகட்டத்துல நம்ம பெரிய வந்து பெண் விடுதலையை பத்தி பேசுறோம், பெண்கள் நிறைய வெளியில வந்துட்டோம், ஆண்களுக்கு இணையாக இல்ல ஆண்களை விட ஒருபடி மேலேயே வந்து அனைத்து துறைகளிலும் பெண்கள் இன்னைக்கு சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பெண்கள் நாட்டை ஆளுகிறார்கள், எல்லாம் இருக்கிற இந்த காலகட்டத்துல கூட எங்கோ ஒரு இடத்துல மனசுல கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கவலை, ஒரு வேதனை, ஐயோ நம்மளை பத்தி இப்படி பேசிட்டாங்களே, அதுவும் பொது வெளியில இப்படி பேசிட்டாங்களே அப்படிங்கறத இப்ப கூட நம்ம வந்து வருத்தப்படுகின்ற ஒரு நேரத்தில், அன்றைக்கு அந்த அந்த வசை யாருமே இப்ப கூட அதை யாராலுமே டாலரேட் பண்ணிக்க முடியாது. ஆனால் அதை எல்லாத்தையும் கடந்து என்னுடைய இனநலன் ஒன்று மட்டுமே முக்கியம் அப்படிங்கிற வாழ்ந்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா, அவங்கள பத்தி நாம ஏன் வந்து இன்னும் கொண்டு போய் சேர்க்காமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கதான் செய்கிறது. நான் அதான் சொன்னேன், மார்ச் 8 அப்படிங்கிறது உலக மகளிர் நாளாக இருந்துட்டு போகட்டும், அது கொண்டாடி கொண்டாடிட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம் நடக்கட்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய மகளிர் நாளாக அன்னை மணியம்மையாரினுடைய பிறந்த நாளான மார்ச் 10 தேதியை நம்முடைய திராவிட மாடல் அரசு அறிவிக்கும் என்று சொன்னால் எப்படி இப்பொழுது ஐயா பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17 சமூக நீதி நாளாக அறிவித்து அனைத்து அரசு அலுவலகங்களிலும் சமூக நீதி நாள் உறுதிமொழியை ஏற்பதற்கான ஒரு ஏற்பாட்டை சட்டத்தின் வழியாக ஆணையின் வழியாக இந்த அரசு செய்திருக்கிறதோ அதே மாதிரி இப்படி ஒரு நிலையை எட்டுமானால் கண்டிப்பாக கல்லூரிகள் தோறும் பள்ளிக்கூடங்கள் தோறும் அன்னை மணியம்மையார் அவர்களை பற்றிய வரலாற்று செய்திகளை நாம கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த ஒரு வேண்டுகோளை நான் ஏற்கனவே இதே மேடையில் பேசும்போது அன்னை மணியம்மையார் அவர்களினுடைய அந்த பிறந்த நாள் நிகழ்ச்சியின் போது நான் பேசியிருக்கிறேன். இப்பவும் நான் வந்து அந்த வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். என்றால் இப்ப நம்மளுடைய ஆட்சி நடக்கிறது, இந்த நேரத்துல இதை நம்ம பேசுறது சரியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை முன்வைக்கிறேன். தொண்டுள்ளம் அப்படின்னு பார்க்கும்போது யாழினி அவர்கள் சொல்லும் போது ஐயா அவர்களினுடைய மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று அவர் இந்த இயக்கத்தை வழிநடத்திய விதம் இருக்கு இல்லையா, அது வந்து 5 ஆண்டுகள் வந்து ஐயா இருந்ததுக்கு பிறகு அம்மா இருந்திருக்கிறார்கள். அந்த 5 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள் அப்படிங்கறதெல்லாம் பட்டியலிடணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை நம்ம தயாரிக்கும். இன்றைக்கு திராவிடர் கழகத்தினுடைய நிறுவனங்களாக கல்வி நிறுவனங்களாக இருக்கின்ற பெரும்பான்மையான கல்வி நிறுவனங்கள் அன்னை மணியம்மையார் அவர்களினுடைய உருவாக்கம் அவருடைய பெயரிலும் ஐயாவுடைய பெயரிலும் இணைந்து உருவாக்கப்பட்ட அந்த கல்விக்கான கல்வி பணிகளுக்கான அறக்கட்டளையின் மூலமாக அவர் ஆற்றிய பணிகள் அவ்வளவு இருக்கு. அப்போ ஒரு தலைவர் அப்படிங்கிறவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஐயா பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து அப்படியே அதை எதிரொலித்து விட்டு சென்றிருக்கிறார் அன்னை மணியம்மையார் அவர்கள். ஒரு உலகத்திலேயே ஒரு நாத்திக இயக்கத்திற்கு பொதுவா ஒரு குடும்பத்துல எடுத்துக்கோங்க, குடும்பத்துக்குள்ள பெண்கள் நாத்திகம் பேசுறதே ஒரு பெரிய சவால் தான். அதுவும் நிறைய பொதுவா இருக்கிற குடும்பங்கள்ல சாதாரண ஒரு சராசரி குடும்பத்துல போயிட்டு ஒரு பெண் இந்த சிந்தனையோடு இருக்கிற பெண் அல்லது அந்த குடும்பத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமா இந்த சிந்தனையை உள்வாங்கி கொண்ட ஒரு பெண் போயிட்டு இந்த கருத்துக்களை எல்லாம் பேசுறதே பெரிய சவால். அங்க எவ்வளவு எதிர்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எங்க வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்பத்துல நான் தான் முதல் நாத்திகவாதி. அப்ப நான் பேசும்போது எங்க பாட்டி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க டீச்சர், ரிட்டையர்ட் டீச்சர், அவங்க எங்க அப்பாவோட சித்தி, சித்தப்பாவோட வைஃப். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் போனாலே தீவிரவாதி வந்துட்டான்னு எங்க வீட்டுல எனக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு இதுதான், தீவிரவாதி வந்துட்டா அப்படின்வாங்க. அதுக்கப்புறமா என் பொண்ணு பேசுறத கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன அவளுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, ஏன்னா நினைத்த தீவிரவாதி சொல்லிட்டாங்களே, இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும். அப்போ ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ளேயே தன்னுடைய கருத்துக்களை பேசுவது அப்படிங்கிறதே இவ்வளவு பெரிய ஒரு தீவிரவாதமாக காட்டப்படுகிற சூழல்ல ஒரு நாத்திக இயக்கத்திற்கே தலைமை ஏற்று தலைவராக இருந்து அதை மணியம்மையார் அவர்கள் வழிநடத்தி இருக்க உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு நாத்திக இயக்கத்திற்கு தலைமையேற்று நடத்திய ஒரே பெண் தலைவர் மணியம்மையார் அவர்கள் மட்டும்தான். அப்போ அந்த ஒரு துணிச்சல் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்துல அவர் பேசிய அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அவருடைய துணிச்சலுக்கு காரணம் போர்க்குணம் அப்படின்னு பேசும்போது அப்பெல்லாம் வந்து சும்மா ஒரு போர்க்களத்துக்கு போய் சண்டை போடுறது அதெல்லாம் கிடையாது, களத்தில் இறங்கி போராடியது அது அது ஒரு பக்கம். ஏன்னா ஐயா ஐயா அவர்கள் இருக்கும் போதே அன்னை மணியம்மையார் அவர்கள் வந்து போராட்ட களத்துக்கு போயிருக்கிறார், அதன் மூலமாக சிறைக்கு போயிருக்கிறார், இதெல்லாம் நிறைய நம்ம படிக்கிறோம். அதையும் தாண்டி அவருடைய சொற்களிலும் அந்த சிந்தனையிலும் இருக்கிற தெளிவு இருக்குல்ல, அதுலயே அவருடைய போர்க்குணத்தை நம்மளால பார்க்க முடியும், அதுலயே அவருடைய போர்க்குணத்தை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். ஐயா வந்து 73 டிசம்பர் 24ஆம் தேதி தந்தை பெரியார் அவர்கள் மறைகிறார். வாழ்ந்துட்டு இருந்த அம்மையார் ஐயா கூடவே இருந்து பெரியாரை படித்தவர், சும்மா பெரியார் கூட இருந்த மட்டும் கிடையாது, பெரியாரை படித்தவர். ஐயா அம்மாவே வந்து குறிப்பிடுறாங்க கூட்டங்களுக்கு மேலே மேடையில பேசிட்டு ஐயா கீழே இறங்கி வரும்போது அம்மா கிட்ட வந்து கேட்பாங்களாம், பேச்ச கேட்டியா, எப்படி இருந்தது, எங்க உட்கார்ந்துருந்த, இதெல்லாம் அம்மா அம்மாட்ட வந்து ஐயா கேட்பாருன்னு சொல்லிட்டு அம்மா எழுதியிருக்காங்க. அப்போ ஒவ்வொன்றையும் அவ சும்மா எங்கேயோ ஒரு இடத்துல தூரமா உட்காந்து புக்கு வந்துட்டு இருந்தாருன்றது மட்டும் இல்ல, அவ ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனித்து இருக்கிறார். ஐயா பெரியார் என்ன பேசுவார், எந்த இடத்துல எப்படி முடிவெடுப்பாரு, இப்படி ஒரு சிக்கல் இருக்கு, ஐயா என்ன பதில் சொல்ல போறாரு, அதை பத்தி என்ன மாதிரி பேச போறாரு, இத்தனையும் வந்து அவங்க அவ்வளவு கூர்ந்து கவனிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் வந்து ஒவ்வொரு முடிவுகளை எடுக்கும் போதும் தந்தை பெரியார் அவர்கள் இருந்திருந்தால் என்ன முடிவை இந்த இடத்துல எடுத்திருப்பாரோ அதை அவர் எடுக்க முடிந்தது. அப்ப அந்த ஒரு அறிவு திறன், அந்த ஒரு கூர்த்த மதி அப்படின்றது அன்னை மணியம்மையார் அவர்கிட்ட இயல்பாகவே வந்து இருந்தது. அப்போ அந்த உடனே எழுதுறாங்க, மூன்றாவது நாள் வருது, December 27 அந்த தாயகத்துல அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு தலைப்புல எழுதுறாங்க. ஐயா வந்து நம்மளுடைய மீளா துயரில் நம்மளை எல்லாம் ஆழ்த்திட்டு போயிட்டாங்க, ஆனாலும் அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கறது அதுல எழுதுறாரு. அதுக்கப்புறம் இரங்கல் கூட்டங்களை கூட வெறுமனே இரங்கல் கூட்டங்களாக இல்லாமல் அதை அடுத்து என்ன செய்ய வேண்டும், அடுத்து ஐயாவுடைய பணிகளை நாம் எப்படி முன்னெடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதை பற்றி பேசுகின்ற கூட்டங்களாக அந்த இரங்கல் கூட்டங்களை வந்து நடத்தணும்ன்ற ஒரு வேண்டுகோளை அவர் விடுக்கிறார். அடுத்து தலைவராக அவர் பொறுப்பேற்று முதல் முறையாக உரையாற்றுகிறார், தலைவராக உரையாற்றுகிறார் முதல் முறையாக திருச்சியில 74 ஜனவரி 6 நம்ம பேசுறாங்க. திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று அவர் பேசிய பேச்சு. அப்பதான் அக்கா சொன்ன மாதிரி பெரியார் போயிட்டாரு, இதோட இயக்கம் முடிஞ்சிச்சு. ஏன்னா எப்பவுமே அவளுக்கு என்ன ஒரு குணம் அப்படின்னா, எதிர்த்து நின்று சண்டை போட்டு நம்ம ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஒண்ணு எதிரில இருக்கிறவங்க செத்து போயிடணும், இல்லையா எப்படியாவது ஒரு குறுக்கு வழியில வந்து ஒழிச்சு கட்டணும். இந்த ரெண்டு தான் அவங்களுக்கான. அதனாலதான் அண்ணா அவர்கள் இருந்த போது இனிப்பெல்லாம் கொடுத்து கொண்டாடிய கூட்டம் தான் அந்த கூட்டம். அப்ப அவங்கதான் ஐயா பெரியார் இறந்துட்டாரு, இனிமே வந்து அந்த இயக்கமே இருக்காது அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியோட இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுதான்னு சொல்லிட்டு அன்னைக்கு அங்க அம்மையார் மணியம்மையார் அவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த மகிழ்ச்சியை நாம நீடிக்க விடக்கூடாது. என்ன செய்யணும்னா, முன்பை விட மூர்க்கமாக, முன்பை விட கூடுதலாக நம்ம வந்து நம்மளுடைய வேலையை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க, பெரியாரே சேவலாம் போலன்னு அவங்க நினைக்கணும். எப்படி பெரியாரே சேவலாம் போலன்னு அவங்க நினைக்கணும். இப்ப எப்படி வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர், அடுத்த அடுத்தடுத்த போராட்டங்கள் அதை காட்டுறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் யாரு அப்படிங்கறத நான் வெறும் சொல்லல சொல்லிட்டு போகணும்னு நான் நினைக்கல, சந்தர்ப்பம் வரும்போது யாருக்கு கழகத்தினுடைய தோழர்களுக்கே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் யார் என்பதை சமயம் வரும்போது தெரிந்து கொள்வீர்கள். அந்த சமயம் எத்தனையோ சமயங்கள் வந்துச்சு, ஒவ்வொரு வாய்ப்பிலும் தான் யார் என்பதை அன்னை மணியம்மையார் அவர்கள் அந்த இடத்துல கோயம்புத்தூர் தொகுதியினுடைய அந்த நாடாளுமன்றத்திற்கான இடைத்தேர்தல் மாநில தேர்தலும் குறிக்கிடுது. அப்பவும் அம்மையார் வந்து என்ன எழுதுறாங்க அப்படின்னா, தேர்தல் வருது, இதுவும் நம்முடைய கடமைகளில் ஒன்று, இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரத்தை நாம் பலப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும், பிரச்சாரங்கள் இருக்கணும், இதற்கு பிறகு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஜாதி ஒழிப்பு போராட்டத்தை நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எழுதுறாங்க. எப்பொழுதுமே வந்து எப்பொழுது ஐயா பெரியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை, அண்ணா அவர்களுடைய ஆட்சியை ஆதரித்து பேச தொடங்கினாரோ எழுத தொடங்கினாரோ அன்றிலிருந்து இன்று வரை அந்த நிலை அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறத நாம பார்க்கணும். இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்களுக்கு சமூக நீதியின் வரலாற்று நாயகன் என்று பட்டம் கொடுத்தவர் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள். அப்போ அந்த பாராட்டுற நேரத்துல பாராட்டுவதும், அதே நேரத்தில் என்னென்ன தவறுகள் ஏதாவது அங்கிங்கே நடந்தால் அதை சுட்டி காட்டுவதிலும் ஒரு தயக்கமும் கூட இருக்காது. ஐயா பெரியார் கிட்டையும் சரி, அங்கே மணியம்மையார் அவர்கிட்டையும் சரி, ஐயா ஆசிரியர் அவர்கள்ட்டையும் சரி, அவங்க யாழினி பேசும்போது சொன்ன மாதிரி அந்த எமர்ஜென்சி பீரியட்ல அதை எடுத்து கடுமையாக எழுதியவர், பேசியவர், போராடியவர் அன்னை மணியம்மையார் அவர்கள். அதே நேரத்தில் அதே காலகட்டத்தில் தான் அந்த அதனுடைய கொடுமைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதில் நமக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்பொருள் சோசியலிசம் செக்யூலரிசம் அப்படிங்கிற அதை கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்றது அதை உடனடியாக பாராட்டுறாரு. அம்மா வந்து உடனடியாக அதை பாராட்டுறாங்க. அப்போ எந்த இடத்தில் பாராட்ட வேண்டுமோ, எந்த இடத்தில் வந்து ஒரு கடிவாளம் போட வேண்டுமோ, இடித்துரைக்க வேண்டுமோ, அவற்றை மிகச் செம்மையாக ஐயா பெரியார் அவர்களை தொடர்ந்து வந்து அண்ணன் மணியம்மையார் அவர்களும் அதை முன்னெடுக்கிறாங்க. அப்படித்தான் அந்த தேர்தல் 74 வந்து அந்த தேர்தலின் போதும் அந்த முடிவை வந்து அம்மா அவர்கள் எடுக்கிறாங்க. இதுல ராவண லீலா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது. என்னன்னா டெல்லியில இப்பவும் நடக்குது, இப்பவும் நடக்குது ராமலீலா. அதுல நிறைய பேர் செத்து போயிட்டாங்க ஒரு கட்டத்துல, அந்த ரயில்வே தண்டவாளத்துல எல்லாம் ரயில் வந்தது தெரியாம செத்து போயிட்டாங்க. அப்போ இந்த ராவண லீலாவை நடத்த வேண்டும் என்பது ஐயா அவர்களினுடைய விருப்பம். ஐயா வந்து குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, சின்னதா ஒரு சிட்ட மாதிரி ஒரு வச்சுட்டு என்னென்னலாம் செய்யணும். அது சிட்ட ஏதோ சின்ன சிட்டை தான், ஆனா அதுல எழுதி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களா இருக்கும். அதுல வந்து ராவண லீலாவே நடக்க வேண்டும் அப்படிங்கிறது உடனே ஐயாவுடைய மறைவுக்கு பிறகு அது உடனடியாக 75 வந்து 74 அந்த ராவண லீலாவை வந்து அம்மா நடத்துறாங்க. ஐயா அவர்களுடைய நினைவு நாள் வருது, அதற்கு அடுத்த நாள் வந்து ராவண லீலாவை 2 நிகழ்வாக இங்கே தலைமை கழகத்துல இந்த திடல்ல வந்து அம்மா அதை நடத்துறாங்க. அப்ப அதுல நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராவண லீலாவை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்றியத்தில இருந்து ஒரு அழுத்தம் வருது, நடத்தக்கூடாது, நடத்தினால் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அரசுக்கு ஒரு அழுத்தம் வருகிறது. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் தான் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ அம்மா வந்து முதல் நாள் ஐயாவினுடைய நினைவு நாள் நடக்குது, ரொம்ப சிறப்பா நடக்குது. அடுத்த நாள் வந்து ராவண லீலா, அம்மா வந்து அதை பேசுறாங்க, நிறைய அது நடத்தக்கூடாது, அந்த அந்த ராமனுடைய உருவத்தை எரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழுத்தம். காவல்துறை எல்லாம் வர்றாங்க, எல்லாம் பேசுறாங்க அம்மா கிட்ட. அப்போ ரொம்ப நீண்ட நேரம் அந்த விவாதம் நடக்குது, காவல்துறையினருக்கும் அம்மாவுக்கும் ஒரு நீண்ட நேரம் அந்த விவாதம் நடக்குது. நீங்க வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது. எக்ஸ்பிரஸ் லேடு வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க, அதாவது அன்றைக்கு நம்முடைய ஆட்சி நடக்குது, திமுக ஆட்சி நடக்குது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சொல்லி அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கலைஞர் அவர்கள் சொன்னதாக அப்படி ஒரு திருப்பு. எப்பவுமே அவங்களுக்கு வந்து சிந்து முடிஞ்சு விடுற வேலை தானே எக்ஸ்பிரஸ்களுக்கு எல்லாம். அப்ப அப்படி ஒரு விஷயத்த அவங்க எழுதும் போது அதற்கும் அம்மா அவர்கள் ரொம்ப தெளிவா பதில் சொல்றாங்க. இதில் அதாவது மாநில அரசு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நாங்க செயல்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, ஆனா நாங்க எதற்காக இவ்வளவு தீவிரமாக இதை நடத்தியே தீர்வது அப்படிங்கிற ஒரு முடிவுல நாங்க இருக்கோம்னு சொன்னா, ஒன்றிய அரசு எப்படிப்பட்டது, அன்றைக்கு இருந்த மத்திய அரசு எப்படிப்பட்டதுன்றத மக்களுக்கு நாங்கள் காட்டுறதுக்காகவும், அந்த அரசு மாநில அரசு மீது என்ன மரியாதை வைத்திருக்கிறதுன்றத மக்களுக்கு சொல்றதுக்காகவும், அப்பவே அதுல என்ன வருதுன்னா மாநில உரிமை மாநில சுயாட்சி வருது. அப்ப எந்த அளவிற்கு இதையெல்லாம் அவங்க செய்யறாங்கன்றத சொல்றதுக்காகவும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியே தீர்வோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அந்த காவல்துறை ஆணையர் வந்து சொல்றாரு, இல்லைங்க ஐயா பெரியார் அவர்கள் கிட்ட கூட நாங்க இவ்வளவு தூரம் வந்து கெஞ்சினது கிடையாது, ஐயா கூட வந்து புரிஞ்சுக்குவாங்க. சரி இது கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் ஒரு இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நடக்கிறது வந்து திமுக ஆட்சி, அதனால ஐயா வந்து அதுக்கு அம்மா சொல்றாங்க, இப்படித்தான் நாங்க வந்து அர்ச்சகராவும் போராட்டம் அறிவிக்கும் போது சட்டம் கொண்டு வரேன்னு ஐயா கலைஞர் அவர்கள் சொன்னாங்க, நாங்க வந்து போராட்டத்தை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சோம். ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது, அந்த சட்டத்தையே வந்து என்ன பண்ணிட்டாங்க, நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கி அதுல இப்ப வரைக்கும் பிரச்சனை இருந்துட்டு இருக்குங்க, அதுல இதை நாங்க விடுறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் வந்து அம்மா வந்து சொல்றாங்க. அப்ப ஆணையர் சொல்றாரு, இல்லைங்க கொஞ்சம் இந்த ஒரு தவறு சட்டம் வந்து அம்மா வரவே இல்லை, இல்லை இதை நாங்க நடத்தியே தீர்வோம். அப்ப பாருங்க எந்த அளவிற்கு அவங்க வந்து அந்த அந்த ஒரு தெளிவோடு தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும், ஏன்னா இப்ப அம்மாவே அந்த இடத்துக்கு ஒரு சமரசத்துக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப எப்படி அது சரியா இருக்க முடியும். அப்ப காவல் ஆணையரே சொல்றாரு, இல்லைங்க பெரியார் கிட்ட கூட எங்களால பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தி இதுக்கு ஒத்துக்க வச்சிருக்க முடியும் போல இருக்கு, ஆனா அம்மா கிட்ட எங்களால போராட முடியலைங்க, அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க, எந்த சமரசத்துக்கும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல அவங்களுடைய தெளிவு இருக்குல்ல, அந்த உறுதி இருக்குல்ல, இதுதான் வந்து பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பெண்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவா என்ன சொல்லுவான்னா பெண்களுக்கான வழிகாட்டி அப்படி இல்ல, ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்ன்றதுக்கான ஒரு உதாரணம் அம்மா, வெறுமனை பெண்களுக்கான வழிகாட்டி அது மட்டும் இல்லை. அப்போ ஐயா அவர்களை பக்கத்திலிருந்து பார்த்து படித்து வழிநடந்த ஒரு தலைவரினுடைய ஒரு போக்கு எப்படி இருக்கும்ன்றத வந்து அன்னை மணியம்மையார் அவர்களினுடைய அந்த தலைவராக அவர் இந்த கழகத்தை வழிநடத்திய அந்த காலகட்டங்களில் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி 24 தேர்தல் அறிவிப்பு மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துக்கு நாம இருந்துட்டு இருக்கோம். அப்போ இதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழிகாட்டியாக பெரியார் திடல் தான் இருக்கிறது என்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற போதே தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெளிவா சொல்லிட்டார். அதற்கு ஏற்றாற் போல ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுடைய தமிழர் தலைவர் அவர்கள் இந்த ஆட்சிக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு ஒரு இயக்கம், ஒரு பகுத்தறிவு இயக்கம், ஒரு நாத்திக இயக்கம், ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்து இந்த கொள்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும், கொண்டு வர செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாகத்தான் அன்றைக்கு அன்னை மணியம்மையார் அவர்கள் வந்து அதை வந்து வழி நடத்தினார். அதே மாதிரி 74 இவ்வளவு பிரச்சனைகள் ராவணன் இல்லா நடத்தினாங்க, அவ்வளவுதான், திமுக அரசுக்கு எதிராக வந்து செயல்பட்டுட்டாங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தவங்களுடைய வாயை அடைப்பது போல 75 முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு சிலை திறக்கிறார் அன்னை மணியம்மையார். நாங்க இப்படித்தாங்க, நீங்க என்ன வேணா பேசிக்கோ, யாராலையும் பிரிக்க முடியாது, அதான் அதுல இருக்கிற செய்தி. நீ என்ன வேணா சிந்த முடிகிற வேலையை நீ செஞ்சுக்கோ, ஆனா நாங்க இப்படிதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரட்டை குழல் துப்பாக்கிகளாக நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிறதுல மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சதுதான் வந்து அந்த 75 முத்தமிழர் கலைஞருக்கு அதை மணியம்மையார் அவர்கள் சிலை திறந்தது. அதே மாதிரி அடுத்ததாக விசா கொடுமை, அதுல எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறத விட ஒரு பெரிய ஒரு எழுச்சி, இன்னும் வந்து கொஞ்சம் கூடுதலான ஒரு வலிமை நமக்கு எல்லாம் கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு பந்த ரொம்ப அமுத்தி அமுத்தி வச்சாதான் அது விடும்போது அப்படி வீறு மேல வந்து ரொம்ப உயரத்துக்கு வந்து அது வரும், வீறு கொண்டு எடுக்கும். அந்த மாதிரி அந்த ஒரு சிக்கலையும் சந்தித்த ஒரு விதமாகட்டும், அதுலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணமாக அன்னை மணியம்மையார் அவர்கள் திகழ்ந்தார்கள். இன்னும் அம்மாவை பத்தி பேசணும்னா நிறைய வந்து பேசினா ராவண லீலா அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து நாம் வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. நிறைய வழிகாட்டிகள் போயிருக்காங்க, இது இதெல்லாம் செய்யணும், இது இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் அதனுடைய பாதைகள் வந்து இன்னும் நமக்கு மிக நீளமாக நம்ம முன்னாடி இருக்கு, அதை தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பா ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோளாவே நான் வைக்கிறேன், அம்மாவினுடைய பிறந்த நாளான மார்ச் 10 வந்து தமிழ்நாடு மகளிர் நாளாக வந்து கொண்டாட வேண்டும். இதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்ட ஒரு வேண்டுகோளாகவே வந்து நீங்க வைக்கணும், ஏன்னா மணியம்மையார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு தேவை, பெண்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்பொழுதுதான் வந்து அந்த யாழினி சொன்ன மாதிரி நிறைய மணியம்மையார்களை நம்மால் உருவாக்க முடியும். அம்மா வந்து குற்றாலத்தில் இருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார், பெண்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், என்னன்னா இது மட்டும் சொல்லிடுறேன், ஐயா அவர்களினுடைய தொண்டிற்கு பெண்கள் வர வேண்டும், நிறைய பெண்கள் தேவைப்படுகிறார்கள், அதுவும் எப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னா கல்லு போன்ற மனம், ஒரே ஒரு விதை என்பது அன்னை மணியம்மையார் அவர்கள் மட்டும்தான், அவரை நாம் இந்த சமூகத்தில் கொண்டு போய் விதைக்க வேண்டும். அடுத்தடுத்த மணியம்மையார் அவர்களினுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் நினைவு நாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் அரங்கிற்கு வெளியே சென்று மக்கள் கிட்ட, பொதுமக்கள் கிட்ட பேசணும், கல்லூரிகளில் பேசணும், பள்ளிக்கூடங்களில் பேச வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வரலாற்றை ஒரு பாடமாகவே நாம் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். இது ஏதோ நம்முடைய கருத்துக்களை சொல்றதுக்காக மட்டும் கிடையாது, எப்படி பெண்கள் இந்த சமூகத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா இந்த சமூகம் எப்பொழுதுமே இரட்டை பார்வையோடு இருக்கின்ற ஒரு சமூகம் தான், ஒரு ஆணாதிக்க சமூகம் தான். இந்த சமூகத்துல ஒரு பொதுவெளிக்கு வருகின்ற பெண், ஒரு பொது வாழ்க்கைக்கு வருகும் போது எதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு கையேடாக அன்னை மணியம்மையார் அவர்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார். அந்த கையேட்டை மிகச்சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நினைவு நாளில் நாம் நினைவில் கொண்டு அதற்கேற்ற முன்னேற்பாடுகளையும் முன்னெடுப்புகளையும் நாம் செய்ய வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
நம்முடைய சகோதரி உமா அக்கா அவர்களுக்கு கூடுதலான நன்றியை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். தன்னுடைய கருத்துக்களை இவ்வளவு ஆழமாக வைத்தவர்களுக்கு நன்றி. பொதுவாக நம்முடைய மாநாடுகள், மேடைகள், பொதுக்கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அறிவை பெருக்குவதற்கு நூல்களை வெளியிடுவதும், அதே போன்ற ஜாதி ஒழிப்பு, மூட நம்பிக்கையை ஒழிப்பை நிலைநிறுத்தக்கூடிய இந்த சக்திகளிடமிருந்து பெண்களை காக்கக்கூடிய சுயமரியாதை திருமணம் நடத்துவது என்பது நம்முடைய மேடைகளுக்கு ஏற்றது. இப்பொழுது தமிழர் தலைவரை ஆசிரியர் அவர்கள் சுயமரியாதை திருமணத்தை தலைமையேற்று நடத்தி வருவார்கள்.